ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கூச்சம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான். யார் குச்சமின்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் உடனே புகுந்து விடுவான். யார் யோசி வச்சு வழிபடுறாங்களோ சாமியை இவன் மனசுல புகழாமா வேண்டாமனு யோசிச்சு வச்சுட்டு இருப்பார். நாம யோசித்தால் அவர் யோசிப்பார், நாம யோசிக்கிறதா அவர் யோசிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். ஆடுகின்றலே கூத்துடையான்கள் கண்மிலேன்னு எல்லாரும் பாடுறோம், அப்படி பாடாதீங்க. ஆடுகின்றலே கூத்து உடையான்கழற்கு அன்பிலைன்னு பாடணும். என்ன காரணம்னா, அடியார்கள் எல்லாம் பெருமானை தரிசிக்கும் பொழுது ஆடியும் பாடியும் அழுதும் தொழுதும் தரிசித்தார்கள். சம்பந்த பெருமான் எத்தனை இடத்துல பெருமானை பார்த்தார், அழுதார், ஆடினார், பாடினார் வருது. ஞானமுடைய பிள்ளையே ஆடி பாடி அழுது விழுந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ வந்து கூத்தாடி பெருமானை தரிசிக்க வேண்டும், தெருவதோடு சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அந்த விரும்பிய நிலையை இறைவன் அளித்தான். அளித்தான் எப்படி பார்க்கிறோம்னா, மறுவினைய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பரிகேனின் பரங்கருணை தடங்கடல் அப்படின்னு வருது. ஆகவே விரும்பியதை பெற்றார். தெருவதோடு அலறிலேன்னு சொல்லும் பொழுது அலர வேண்டும் என்ற விண்ணப்பம், அதனை இறைவன் அருளிவிட்டான். அருளி போது என்ன சொல்றாரு, தெருவதோடு அலறிதான் உன் அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதரும் மிக அலறி. மிக அலறல் தான் போது அலறினதுன்னு யாராவது சொன்னா அலறது அதிகமாகும். அலற குழந்தையை பார்த்து அழுது போதுன்னு மிரட்டினா என்ன பண்ணும், அடிச்சா மாதிரி இன்னும் வீல் நாழும். அந்த மாதிரி அலறியது போதாது. தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடல் என்று கூறுவதனால நம்ம குருநாதர் கெட்டதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். திருவடியை கெட்ட உடனே திருவடியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதான் இந்த 105வது பாட்டுல வருது. விரவும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார் தொலைவில்லாதவன் துயர்பவம் ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய விழுந்தனர் வாழ்ந்தனர் பரிவால் மருவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார். நயன தீட்சினால என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒரு பலன் உண்டு. நயன தீட்சைக்கு என்ன பலன்னா, குருநாதன் நம்மை அருளோடு பார்த்த அளவிலேயே நாம் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிற பழைய பாவம் வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். எப்படி அவ்வளவும் தீர்ந்து போகுமான்னு ஐயம் வேண்டாம். ஒரு ரூமு பல வருஷமா பூட்டி இருக்கு, இருட்டு அடைஞ்சு கிடக்கு, அதை திறந்து ஒரு விளக்கேத்தினா அத்தனை இருட்டும் போகல. அதுபோல குருநாதனுடைய அருட்பார்வையினால சஞ்சிதம்ங்கிற வினையானது முற்றிலும் ஒழியும் அப்படிங்கறத சொல்றார். விரமும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் பார்த்த அளவிலேன்னு அர்த்தம். விழித்த பார்வையின் என்றால் பார்த்த அளவிலேயே. விளக்கின் முன் இருள் போல் என்ற உமையை கொடுத்தார். விளக்கு ஏற்றின உடனே அதுவரையிலும் தொடர்ந்து அடர்ந்து இருக்கின்ற அத்துணை இருளும் ஒரு விளக்கு ஏற்றினோட புஸ்வானமா போயிடுது. சூரியன் உதித்த உடனே பனி ஆவியா போயிடுது. பகலவன் ஒளி முன்பு பனி பரப்பதை போல சுருதி செந்தமிழாக்கிய மொழியார் தொலைவில்லாதவன் துயர்பவம் ஒழிந்தார். சுருதி என்றால் வேதம், கேட்கப்படுவதனாலே வேதத்திற்கு சுருதினு பேர். வேதத்தை இப்பதான் 100 வருஷத்துக்குள்ளதான் புஸ்தமா எழுதி படிக்கிறாங்க. ஆனா பழங்காலத்துல யாருமே வேதத்தை எழுதி படிக்கல. ஆசிரியர் சொல்வதை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணதுதான். அப்படின்னா எவ்வளவு கவனம் இருக்கணும். ஆசிரியர் முகத்தையே பார்த்து, இப்ப காது ஒழுங்கா கேட்காதவங்க கூட முகம் பார்த்து பேசினா புரிஞ்சுப்பாங்க. ஆசிரியர் சொல்லித்தரது மனப்பாடமா ஆகணும்னா கொஞ்சம் கவனம் அரண்ட போனா கூட அடிதான் விழும். தப்பா சொன்னா பலாரும் எடுத்துருவாரு. அடிக்கு பயப்படுற வயசு சின்ன வயசு இல்ல, சின்ன வயசுல தானே படிக்க போவாங்க. அதனாலதான் அந்த கல்வி அவங்களுக்கு எது மறந்தாலும் கூட கல்வி மறக்காமல் இருந்தது. கஷ்டப்பட்டு படிச்ச காரணத்தினால வேத கல்வி அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத சொல்றேன். வேதத்தை கஷ்டப்பட்டு படிக்கிறது போல மற்றவர்கள் படிக்கிறது இல்ல. ஏதாவது வேதங்கிறது, வேதம்ங்கிறது கண்டெய்னர். அதனால ஒரு கிளாஸ் டம்ளர் விரியக்கூடாதுன்னு பாத்துக்கிற மாதிரி மற்றதுல எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் இருக்கு. வேதத்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. கடவுளுடைய வாய்மொழி என்பதனால ரொம்ப ஜாகிரதையா ஒரு எழுத்து ஒரு சொரம் கூட தப்பு இல்லாம சொல்லணும். பொறுப்புணர்ச்சியோட அந்தநர்கள் படிக்கிறார்கள். கேட்டே படிப்பதனால வேதத்திற்கு சுருதினு பேரு. சுருதினா கேட்கப்படுவது, கேள்வி, தமிழ்ல கேள்வி. அதையே தமிழிலே ஆக்கினார் யாரு, வேத பொருளை தமிழிலே பாடியவர் நம்முடைய குருநாதர். சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார். திருவாசகம் என்பது தமிழ் வேதம். சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார் அவருடைய நம்முடைய குருநாதருடைய தொலைவில்லாத வெண்துயர்பவம் ஒழிந்து. தொலைவில்லாத என்ன, வேறு வகையினாலே தொலைக்க முடியாத குருநாதன் அருளினால்தான் நம்முடைய துயர் பவம், பவம் என்றால் பிறவி, துயர துயரத்தை தரக்கூடிய பிறவி நோய், பிறவி நோய் மட்டும் கடவுளுடைய அருளினாலே தான் நீங்குமே தவிர மற்ற நோய்கள் போல. இப்ப மற்ற நோய்கள் இருக்கு, சளி இருக்கு, இன்டஜஷன் இருக்கு, ஒரு மருந்துக்கு பதிலாக இன்னொரு மருந்து கிடைக்கும், சப்ஸ்டியூட் இருக்கு. இந்த மருந்துக்கு பதிலாக ஆயுர்வேத மருந்துக்கு பதிலாக அலோபதி மருந்து இருக்கு, ரெண்டுக்கும் பதிலாக இந்த ஹோமியோபதி மருந்து இருக்கு. சும்மாவே இருந்தா கூட அந்த வியாதி வந்த வரையும் போயிடும். இல்ல வீட்டுக்காரர் சொல்லுவார், உனக்கு மருந்து வாங்குறதுக்கே எனக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லுவார், அதை கேட்டோடனே வியாதி ஓடிடும், உண்டா இல்லையா? அப்ப ஆனா ஒரு வியாதிக்கு பல மருந்து இருக்கிற மாதிரி பிறவி நோய்க்கு கிடையாது. பிறவி பிணிக்கோர் மருந்தேன்னு சொல்றாரு, கடவுள் மட்டும்தான் பிறவி நோய்க்கு மருந்து. எவன் பிறவியை தருகின்றானோ அவன் தான் பிறவியை நீக்க வேண்டும். நம்ம பிறக்க வைக்கிறவன் தான் பிறவாதும் வைக்க முடியும் என்று பார்க்கின்றான். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே, நாயேன் தனையாண்ட பேதாய், பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று. அப்ப கடவுளே குருநாதகம் வந்தாலுடைய பிறவி நோய் நீங்காது என்ற காரணத்தினாலே தொலைவியலாதன்னு சொன்னார். திருவாதூர்களுக்கு மட்டும் அது தொலைவியலாதுன்னு நினைக்கக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் பிறவி நோய் என்பது கடவுள் அருளின்றி தொலையாது. தொலைவியலாத வெண் துயர்பவம் ஒழிந்து அந்த பிறவி நோய் நீங்கிட்டது. பிறவி நோய் நீங்கிட்டதா? அவர் தான் இருக்கிறாரே, இருந்தா என்ன? இனி பிறக்க மாட்டேன் என்ற உணர்ச்சி வந்து விட்டது. பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே, மனசுல அந்த தெளிவு வந்துருச்சு. குருநாதனுடைய அருட்பார்வையினால சஞ்சித வினை நீங்கிய உடனேயே இனி நாமாக ஈட்டிக்கொண்டால் ஒழிய பிறவி நம்மை அணுகாது. நாம புதுசா தப்பு பண்ணி பிறவி வேணும்னு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டாதான் உண்டு. சாமி நம்மளை எப்படி காப்பாத்திருக்கிறாருன்னா, நாம திரும்பி மாட்டினாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம மாட்ட மாட்டோம். அந்த அளவுக்கு காப்பாத்திருக்கிறார் என்று ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர். அந்த பெருமானுடைய திருவிழிகளை போற்றி பரவுதல் என்றால் முன்னிலை பரவல், பெருமானை முன்வைத்து போற்றுதலுக்கு பரவல். பேர் சாமி கோயில நம்ம இங்க இருக்கோம், கோயில் அங்க இருக்கு, நம்ம பெருமானை நினைத்து போற்றுகின்றோம் என்று சொன்னால் அது போற்றுதல். பெருமான் திருமுன்னர் இருந்து போற்றுதலுக்கு பரவுதல் பெரு. குருநாதர் அருகிலே வைத்துக் கொண்டே அவனை போற்றுகின்றார். மென்பதம் படைபவர் படிமேல் படிய விழுந்தனர். படி என்றால் பூமி, படி என்றால் பொருந்த, சாஷ்டாங்கமா பூமியில விழுந்தார் அவர். திருவிழிகள் கீழே விழுந்தனர், வணங்கினார். வாழ்ந்தனர் பரிவால், பரிவு என்றால் பக்தி, பக்தியினால் வாழ்ந்தனர் என்றால் பிளஸ்ட் ஸ்டேட்டை அடைந்தார். வாழ்வு என்பது பிளஸட்னஸ், இன்ப நிலை. ஒரு ஏழைக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி, பசிக்கிறவனுக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி திருப்தியா இருக்கிற நில, ஐ எம் பிளஸ்ட்ங்கிறோம், பாக்கியமா இருக்கிற நில, பாக்கியவான். அன்பு காரணமாக தன்னுடைய குருநாதரை நெஞ்சிலே மார்பு பொருந்த விழுந்து வணங்கியதினாலே மகிழ்ந்தார். கடவுளையே நம்ம தொட்டு பார்க்க முடியுது குருநாதனா, அவனுக்கு நம்ம நேரடியா வணங்க முடியுது, நேரடியா அவனுடைய வாயில ஒரு சோறு ஊட்ட முடியுது, அவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் கிடைத்ததற்காக மகிழ்தல், அதான் வாழ்தல். பரிவால் வாழ்ந்தனர் மறுவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர். மதி நதி முடிப்பார் தன்னை விட்டு பிரியாது ஒட்டி கொண்டிருக்கின்றவர். மறுவுதல்னா ஒட்டி கொண்டிருத்தல், குருநாதனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குன்னா அவருடைய டிஸ்போசிஷன் அப்படி இருக்கு. டிஸ்போசிஷன் அர்த்தம் பாடி லாங்குவேஜ். அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு குழந்தை என்ன பண்ணும், அம்மா சேலையை பிடிச்சிட்டே நிற்கும், அப்படின்னா அர்த்தம் என்ன, விட்டுட்டு போயிடாதுன்னு. அதுக்கு விளையாட இன்னொரு பையன் விளையாட கூப்பிட்டா கூட அது அப்ப பதில் சொல்லாது, அதுக்கு இப்ப அம்மா தான் வேணும். அது போல இவருக்கு குருநாதன் தான் வேணும். ஆகவே மறுவுகின்றார். அவருடைய டிஸ்பிஷன் எப்படி இருக்குன்னா, பெருமானை விட்டு பிரிய மாட்டேன் என்ற நிலை இருக்கின்றது. மறுவினார் பிரிய மாட்டா, பெருமை கொண்டவர் இறைவன் வருது திரு கண்ணப்ப நாயனார் புராணத்துல. மறுவினார் பிரிய மாட்டா விமலனார்க்கு அடுத்தது என்னும். வேட்டையாட போயிருக்கிறாரு ஆறாந்து நாள் காலையில கண்ணப்ப நாயனார், வேட்டையாடி அந்த புலாலை சமைத்து ஒரு தேக்கிலையில எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய நீரையும் வயல எடுத்துக்கொண்டு மலர்களை தலையை சிறுகி கொண்டு இடது கையிலே வில்லை தாங்கி வலது கையிலே திருமுதை தாங்கி ஓடி வரார். பெருமான் காத்திருப்பானே பசிக்குமே அப்படின்னு ஓடி வரார். ஓடி வருகின்ற நேரத்திலே தீய சகுரங்கள் ஏற்படுகின்றன. அந்த சகுரங்களுடைய பொருள் உதிரம் கட்டுகின்ற பொருளா இருக்கு, ரத்தப்பொக்கை கட்டுகின்ற பொருளா இருக்கு. பெருமானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வரும்போது அவர் அஞ்சியபடியே பெருமானுடைய அந்த வலக்கண்ணில் இருந்து உதிரம் பாய இருந்தார். அப்பதான் பாவி நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? உண்மையான அன்பு இருப்பவர்கள் பெருமானை பிரிய மாட்டார்கள். நான் எனக்கு உண்மையான அன்பு கிடையாது, அதனால்தான் கண்ணஞ்சக்காரனா, அதனால்தான் நான் பெருமானை பிரிந்தேன். நான் பெருமானை பிரிந்த நேரத்தில் தான் இவ்வாறு ஒரு ஊறு ஏற்பட்டது. ஆகவே பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று தன்னை நொந்து கொண்டார். அந்த இடத்துல சொல்றார், மெய்வினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும், பாவியேன் கண்டேன் என் பாவத்தினால அப்படிங்கிற. அப்ப கடவுள்கிட்ட உண்மையான அன்பு இருப்பவர்கள் அவனை நெருங்கினால் பிரிய விரும்ப மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கருத்தை திருவாசிரியர் ரெண்டு இடத்துல சொல்றார். பிரிவிழா அடியாருக்கு பெருமான் கிட்டுகின்றான், தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. அப்படிங்கிற கருத்து நம்ம இடத்துல சொல்றார். அந்த நிலையில நம்முடைய குருநாதர் இருக்கிறார். மறுபும் இங்கிவர் சென்னையில், அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு தாயினுடைய சேலையை பிடித்துக்கொண்டு குழந்தை தாய் அருகிலேயே இருக்க விரும்புவதை போன்று குருநாதன் திருவடியிலேயே அடங்கி கிடக்கிறார். உடனே சாமியுடைய மனம் இளகினது. இவன் திருமுடியிலே நம்முடைய திருவடியை சுட்டுவோம் என்ற எண்ணம் பெருமானுக்கு வந்தது. இவனுக்கு இந்த இன்பத்தை செய்தால் இவனுடைய மனமானது அமைதி பெறும், அது ஒண்ணுதானே பாக்கி இருக்கு, ஏதே பாக்கி வைக்கணும், இந்த தீட்சையும் கொடுத்துருவோம் என்று சாமி முடிவு பண்ண, பாக்கி இல்லாம முழுமையாக ஆட்கொள்வோம். அதனால்தான் சொல்லும் போது செஞ்சவே ஆண்டா சிவபுரத்தரசன் சொல்வார், பஞ்சின்மல் அடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய் என்றால் முழுவதுமாக ஆட்கொண்டாய். இலையில எல்லா பதார்த்தங்களும் பரிமாறி இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. பாயசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பச்சரி இல்லைன்னு சொல்ல முடியாது, வடை இல்லைன்னு சொல்ல முடியாது, வறுவல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்திராண்டங்களே பல இருக்கின்றன, சாம்பார் உண்டு, பிட்ல உண்டு, ரசம் உண்டு, எல்லாம் உண்டு. அதுபோல பெருமான் நம்முடைய குருநாதருக்கு செய்யாததே இல்லை, எல்லா இன்பங்களையும் செய்தான். மதியையும் நதியையும் தன்னுடைய சென்னியிலே முடிக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியவனுடைய திருமுடியின் மீது தன்னுடைய திருவடிகளை சுட்டினார். அதை நம்ம பார்த்திருக்கிறோம், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன், அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று பார்த்தோம். இன்னொரு இடத்துல சொல்றார், பேராசையாம் இந்த பிண்டம், பிண்டம் என்று தன்னை சொல்றார். பிண்டம்னா பிண்டீகரணம் செய்யப்பட்டது பிண்டம். நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது, அந்த மாவுல சுட சுட வெந்நீரை விட்டு நெய்யோ எண்ணெயோ போட்டு அதை சப்பாத்தியா இடத்துக்காக என்ன பண்றாங்கன்னா உருட்டி போட்டு அடிச்சு அதெல்லாம் பண்ணுவீங்களா, அதான் பிண்டீகரணம் செய்தல் பேர், பிண்டமாக செய்தல். பெருமான் என்னை இந்த உலக வாழ்க்கையிலே அடித்தடித்து அக்காரம் திற்றி பிண்டீகரணம் செய்தான். கடைசியில எதனால செய்தான்னு கேட்டா, பேராசையினாலேயே வடிவம் கொடுத்து விட்டான். கடவுள் மீது ஆசை, வேற எந்த பொருள் மீது ஆசை இல்ல, பெரிய பொருள் மீது இருக்கின்ற ஆசைக்கு பேராசைன்னு பேர். இந்த இடத்துல உலகத்துல பேராசைன்னு சொல்ற அர்த்தத்தை வச்சு கூடாது, பெரிய பொருளின் மீது வருகின்ற ஆசை பேராசை. இப்ப சோளாபுரின்னு ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறான் ஹோட்டல்ல, எவ்வளவு பெருசா இருக்கு, சனாவெல்லாம் வச்சு அதை சாப்பிடணும்னா நல்ல பசி இருந்தாலே சாப்பிட முடியுமா, அரைக்குறையா பசி இருக்குன்னா ரெண்டு இட்லியோட நிறுத்திக்கணும். சோளாபுரி ஆர்டர் பண்ணிட்டா பாதி சோளாபுரிக்கு மேல வச்சுட்டு எழுந்துபடி ஆகுமா இல்லையா. அப்ப பெரிய அருட்பசி இருந்தாலொழிய பெருமானை அடைய முடியாது. இப்ப பேராசை இருந்தால் தான் பெருமான் கிட்டுவான். ஆகவே பெருமானை எய்துவிக்கின்ற ஆசை பேராசை. சின்ன ஆசை இருந்தா உலக பொருள் எல்லாம் கிடைக்கும், பெரிய ஆசை இருந்தா தான் கடவுள் கிடைப்பார். சோளாபுரியை சாப்பிடணும், அதுலயே நாலு சோளாபுரி சாப்பிடணும்னா நல்ல பசி இருக்கணும். பேராசை இல்லாமல் கடவுளை எவ்வாறு அடைவது? அப்ப பேராசையாம் இந்த பிண்டம், தன்னுடைய வடிவத்தை சொல்லும் பொழுது இந்த பிறவிலேயே கடவுளை அறிந்தே அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசைதான் பிறந்தது முதல் இருக்கு நம்ம குருநாதருக்கு. தன்னை பற்றி உண்மையை சொல்றாருங்க, எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டார். பேராசையாம் இந்த பிண்டம் அற என்றால் அந்த பேராசை நிறைவேற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்தவிரான். பெருமான் திருவடியை சுற்றி உடனே அந்த ஆசை அடங்கியது, பசி தீர்ந்தது. பசி எப்ப தீர்ந்தது? பெருமான் திருவடியை சுற்றிய உடனே அந்த பசி தீர்ந்தது. அப்புறம் கையால் தொழுதுங்கிற பாடல் நம்ம பார்த்தோம். இந்த பாடல்களை கொண்டு இந்த புராணத்தை பாடியிருக்கிறார். பெருமான் திருவடி சுட்டின உடனே என்ன ஆச்சுன்னா, பெருமான் நயனதிட்சை கொடுத்ததுனால எப்படி சஞ்சித வினை முட்டைகள் எல்லாம் தீர்ந்து போயினவோ, அதே போல திருவடி சுட்டின உடனே என்ன ஆகும்னா, குரு வேறு கடவுள் வேறு இல்ல, கடவுள் தான் குருநாதனா வந்திருக்கிறார். அந்த கடவுள் தன்னுடைய திருக்கரத்தினாலேயோ, கடவுளுக்கு கைகாலெல்லாம் கிடையாது, ஒரு கல்கண்டு இருக்கு, கற்கண்டை எந்த பக்கம் நக்கினாலும் திதிக்கும், கல்கண்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் முதுகு தலை வால்லாம் உண்டா, கற்கண்டு கரட முரடா இருக்கு. ஏ இந்த பக்கமா சாப்பிடுன்னு சொல்றாங்க, கற்கண்டு கடவுள் என்பது ஆனந்த வடிவினன். நம்ம வழிபாட்டுக்காக பெருமான் காட்சி கொடுக்கிறார் தலையும் காலும் வாலுமா தவிர, அவர் உண்மையில ஆனந்த வடிவினன். ஆகவே பெருமானுக்கு கை வேறு இல்ல, கால் வேறு இல்ல. சண்டேச நாயனார தன் முதுகுல கையால தடவினார். தடவின உடனே பெரியபுரணன் சொல்லுது, அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார் அப்படின்னா, அந்த உடம்பில் இருந்த பாசத்தினால் உண்டாக்கின்ற கரணங்கள் எல்லாம் மாறி சிவகரணங்களாக ஆகின. பாசத்துலதான் முதல்ல படைக்கப்பட்டது எல்லாம், ஆனால் அந்த பாசத்தினுடைய மோச்சனம் அது விலகி சிவகரணங்களாக ஆகிவிட்டன. பெருமான் தீண்டினால் இது ஏற்படும். அவன் திருக்கரத்தால் தீண்டினாலும் தான், திருவடியினால் தீண்டினாலும் ஒன்றுதான். ஆகவே அவ்வாறு பெருமான் தீண்டிய உடனே இவருடைய கரணங்கள் சிவகரணங்களாக மாறி அமைந்தன என்று அதனுடைய விளைவினை அடுத்த பாடல சொல்றார். 106வது பாடல சொல்லும் பொழுது, மண்ணும் முன் உள உயிர்கரணங்கள், உயிர்கரணங்கள்னா உயிருக்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள், உயிர்க்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள் மாயத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள். பாசத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள். அந்த கரணங்கள் எல்லாம் இப்பொழுது அருளினால் மாறி அமைகின்றன. மாய்ந்து என்றால் அவை மாய்ந்து செத்து போய் அர்த்தம் கிடையாது, அவை தன்மை கட்டு, பாசத்தன்மை கட்டு, உருமாறி. பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. நம்முடைய அறிவு என்ன? நம்முடைய அறிவு கண்டிதமான அறிவு. இதுக்கு வந்து ஏக கிராகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றாக பொருளை அறிகின்ற அறிவு பற்றின் காரணமாக விளைவது. அகண்ட ஞானம் என்பது பற்று இல்லாத நிலையிலே விளைவது. டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு பொருள் தெரியுது, சூரியன் உதித்து விட்டா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் தெரியுது, உண்டா இல்லையா? அப்ப அகண்ட ஞானம் என்பது இறைவன் அருளான விளைவது. கண்டிதமான ஞானம் அப்படிங்கிறது டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி நாம நம்முடைய மனதை எதிலே போக்கஸ் பண்றோமோ அதனால தெரியுது. மனதை நம்ம ஒரு பொருளை போக்கஸ் பண்றதுக்கு காரணம் நம்முடைய நீட்ஸ், நம்முடைய லைக்ஸ், நம்முடைய டிஸ்லைக்ஸ், நம்முடைய டூஸ், நம்முடைய டோன்ட்ஸ், அதெல்லாம் பற்றினால் விளைவன. ஆகவே பற்றினாலும் அறிவு விளையும், அந்த அறிவு கடவுளை மறைக்கும். அதனால்தான் ஞானம் வந்தகா என்று சிவசூத்திரம் என்று நூல் சொல்லுது. அறிவே பெருமானை அறிவதற்கு தடை. எந்த அறிவு? கண்டித ஏக கிராகி ஞானம் என்று சொல்லப்படுகின்ற பொருள்களை ஒன்றொன்றாக பற்றுகின்ற ஞானம் என்பது கடவுளை அறிவதற்கு தடை. அதற்கு காரணம் அகப்புற பற்றுகள் தான் அந்த ஞானத்தை விளைவிக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதை இங்க சொல்றார், பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. முதல்னா கேபிட்டல். இந்த உலக அறிவு என்ற பிசினஸ்க்கு எது கேபிட்டல்? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டெபாசிட் எது? பொய், பற்று தான். பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அறிவு, உலக அறிவு என்ற விளைவு உண்டாகின்றது. உலக அறிவு என்ற டிவிடெண்ட் எதுலேருந்து வருது? பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருது. அதான் பொய் முதல் அறிவு என்று சொன்னார். பொய் முதல் அறிவு இழந்து அதனை இழந்தார். பெருமானுடைய திருவடி சுட்டின உடனேயே பற்றுக்களினால் உண்டாகின்ற உலகியல் ஞானத்தினை இழந்தார். இழந்து அருளால் துண்ணும், அருளோடு பொருந்துகின்ற இன்னருள் சிவகரணங்கள் தோன்ற இனிய அருளினை தருகின்ற சிவகரணங்கள். சிவம் என்றால் மேலும் நன்மை செய்வது, நன்று உடையான் தீயது இலான், அதான் சிவனுக்கு இலக்கணம். நம்ம அருள் பிள்ளையார் சொல்றார், உங்க கடவுளுக்கு என்ன இலக்கணம் யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா திருமுறையில் சொல்லுங்க, எங்கள் கடவுளுக்கு இலக்கணம் நன்று உடையான் தீயது இலான், அதான் எங்கள் கடவுளுக்கு இலக்கணம். சிவம் என்ற சொல்லுகதான் பொருள். அதுபோல சிவகரணங்கள் என்றால் பெருமானை எய்துவிக்கின்ற கரணங்கள், நம்மை மீண்டும் வந்ததிலே மாட்டிவிடாத கரணங்கள். இந்த கரணங்களை கொண்டு ஒருவன் தவறு செய்ய முடியாது, பற்று விளையாது, மீண்டும் பிறவி நிகழாது. அப்படிப்பட்ட சிவகரணங்கள் தோன்றலால் சுக அறிவு அதில் தோன்ற. சுக அறிவு என்றால் இன்பத்தோடு கூடிய ஞானம் தோன்றுகின்றது. அப்படின்னு என்ன? அறிவதிலேயே ஒரு இன்பம் இருக்கின்றது. பை மியர் நோயிங் வி ஆர் பிளீஸ்ட். அறிவதனாலே இன்பம் இருக்கின்றது, பார்ப்பதனாலே இன்பம் இருக்கின்றது. கடவுளை பார்க்கிறோம், சாயரட்ச தரிசனத்தினாலே இன்பம் இருக்கு, துன்ப கலப்பில்லாத இன்பம். பெருமானுடைய சிவிகை சுமக்கிறோம், திருமுறைகளை ஓதுறோம், துன்ப கலப்பே இல்லாத இன்பங்கள் எத்தனையோ வச்சிருக்காரு கடவுள். துன்ப கலப்போடு கூடிய, பாவத்தோடு கூடிய, துன்பத்தோடு கூடிய இன்பங்களை தவிர்த்து பழக வேண்டும். பாவமே வராது, துன்ப கலப்பே இருக்காது. அப்படியே ஆயிரக்கணக்கான இன்பங்கள் சாமி வச்சிருக்கிறாரு, அதை அதிகரித்து பழக வேண்டும். நம்ம சும்மா சாமி வைக்கல, நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. படைத்த பெருமான் பிறவி முழுவதற்கு நமக்கு நிறைய தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக அறிவு என்றால் சுகத்தை மட்டும், துன்ப கலப்பிலா சுகத்தை மட்டும் நாடுகின்ற அறிவு. பியூர் இன்பம் எங்க இருக்கு? துன்ப கலப்பிலா இன்பம் இருக்கு, அதை மட்டும் நாடுகின்ற அறிவு. எதை போல என்ன? தேனை மட்டும் தேடுகின்ற வண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தேன் என்றே பேர் தமிழ்ல. விவேகானந்தனை போலன்னு சொல்றாரு ராமகிருஷ்ண பரமசர். விவேகானந்தரை மட்டும் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, சின்ன பிள்ளாவும் மற்றவங்கள்ட்ட எல்லாம் அந்த அன்பை காமிக்கல, வெளிப்படையா எல்லாருக்கும் ஒரு வருத்தம். அவன் என்ன ஒஸ்தின்னு கேட்டார். அவன் என்ன ஒஸ்திங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வண்டுகள் பல இருக்கு, மலரிலும் அமரும் மலத்திலும் அமரும், கொசு ஈ எத்தனையோ இருக்கு. ஆனா தேன் என்ற வண்டு இருக்கு, அது மலரில் மட்டும்தான் அமரும். தேன் இல்லைன்னா பட்டி கெடுக்குமே தவிர இன்னொரு போய் உட்காராது. விவேகானந்தன் அப்படிப்பட்டவன், நரேன் அப்படிப்பட்டவன் சொன்னார், இனிமே பேசாதீங்க அப்படின்ட்டு. அதே போல நம் வந்து இறைவனுடைய நாட்டம் மட்டுமே எந்த அறிவு தேடுமோ அந்த அறிவு சுகத்தை மட்டுமே நாடுகின்ற அறிவு. சுக அறிவு அதில் தோன்ற சென்னையின் மிசை மேவிய பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து தன் திருமுடி மீது இறைவன் சுட்டிய திருவடிகளை தன் கரங்களாலே பிடித்துக் கொண்டு கண்ணிலே ஒற்றி கொண்டார். இப்ப திருவடி என்பது என்ன? திருவடி என்பது ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும், தூக்கிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும் என்று பார்க்கின்றோம். ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஞானம் என்பது ஒருவன் ஏகனாகி இறைவனை நிற்றற்கு உதவும். தூக்கிய திருவடியினால் ஏற்படுகின்ற ஞானம் என்பது ஒருவன் உலக காட்சியை கடந்த நிலையிலே இவரோடு இரண்டரை ஒன்றுபட்டிருக்கின்ற நிலையிலே ஜீவன் முக்தி நிலைக்கு உதவும். அப்படிப்பட்ட இரண்டு விதமான ஞானங்கள் தான் இரண்டு திருவடிகளால் சொல்லப்படுகின்றன. அந்த ஞானங்களை போற்றினார். போற்றுதல்னா பேணுதல். அது நம்ம கிடைத்த லாற்றி சீட்டை நழுவ விடக்கூடாது என்று அதனை பாராட்டுதல். அந்த திருவடிகளை கண்ணிலே ஒத்தி கொண்டார். பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து பெருமானை நினைக்க துண்டுகின்ற உள்ளத்திலே தன்னுடைய இரண்டு கைகளினாலும் திருவடியை கொண்டு வந்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டாராம். என்னக்கா ஏன் இரண்டு கரங்களான்னு சொல்றாருன்னா, ஒரு கரத்தினாலே இதுவரையிலும் கடவுளை பிடித்து கொண்டு ஒரு கரத்தினாலே உலக வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார் நம்ம குருநாதர். அதுல குற்றம் இல்லை. நான் மந்திரியா வேலை செய்யும் போது ஒழுங்கா டியூட்டியில பர்ஃபெக்டா இருந்திருக்கிறார். ஒரு கையினால ராமகிருஷ்ணன் சார் அதான் சொல்றாரு, சாதகன் முதலிலே ஒரு கையினால கடவுளை பிடிச்சிக்கணும், ஒரு கையினால உலகத்தை பிடிச்சிக்கணுங்கிறார். ஒரேடியா உலகத்தை விட்டுற முடியாது. அந்த நிலையிலே கடவுளே எதிர்பட்ட பிறகு இனி கவலை கிடையாது. பிருத்திவிராஜ் குதிரைய நம்ம வீட்டு வாசல் கொண்டு வந்து சம்யுக்தைய தானே தன் கையினால இழுத்து அந்த குதிரை முன்னாடி வச்சுக்கிட்டு குதிரையை விட்டு விட்டு ஓடும் பொழுது திரும்பவும் அம்மா அப்பாக்கெல்லாம் டாட்டா காமிக்காது அந்த பொண்ணு. அது என்ன பண்ணும், பிருத்திவிராஜோட போயிடும். அதே போல இரண்டு கரங்களும் இப்ப சாமிக்கே வந்துருச்சு, ஒரு கரம் இறைவன்டையும். அப்ப பிருத்திவிராஜுக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்த போது, போன் பண்ணி பேசிட்டு இருந்த போது, இமெயில் அனுப்பிட்டு இருந்த போது ஒரு கையினால பிருத்திவிராஜ பிடிச்சிட்டு இருந்தது, ஒரு கையினால வீட்டை பிடிச்சிட்டு இருந்தது. பிருத்திவிராஜ நேரில் வந்து தூக்கிட்டு போகும்போது இரண்டு கையினாலே பிருத்திவிராஜே கிட்டுக்குது, குதிரை வேகமா போகும்ல. அதே போல இரண்டு கரங்களினாலும் பெருமானை பிடித்துக் கொண்டார், நழுவவிடக் கூடாது என்பதற்காக. சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டார் என்று சொன்னார். உவகை கூர்ந்து மெய் உணர்ச்சியின் எழுந்தார். மிகுந்த ஆனந்த கழிப்பினாலே பெருமானை அறிந்த உணர்ச்சி மேம்பட பெருமான் திருவடியிலே விழுந்து எழுந்தார் என்ற பொருளில் வருகின்றது. அதை சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்ன கையால் தொடுதுங்கிற பாட்டில் அவர் என்னென்ன செய்தாருங்கிறது வந்திருக்குது. சிவகரணங்களாக அவருடைய பவகரணங்கள் பாசகரணங்கள் மாறி அமைந்தன என்ற கருத்தை திருவாசகர் சொல்றார். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியான். திருப்புரந்தரி பெருமான் என்ன செய்வாரா, காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார். காணும் கரணங்கள்னா என்ன, கண்ணு வந்து கண்ணு மட்டும் சொல்லல, செவி ஏனைய ஞானேந்திரியங்கள் எல்லாமே காணும் கரணங்கள் தான். எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, கேட்டு பார்த்தேன்னு சொல்றோம், நோக்கி பார்த்தேன்னு சொல்றோம், தொட்டு பார்த்தேன்னு சொல்றோம். சூடு குறைவா இருக்கு, தொட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், அமுதத்திலும் இனியதா இருக்கு. இதுக்கு கஷாயனும் தப்பா பேர் வச்சிருக்காங்க, தேன் மாதிரி இருக்கு, சுவைத்து பார்த்தேன் அப்படிங்கிறோம். அப்ப ஐந்து இந்திரியங்களுமே பார்த்தல் தான், அதான் காணும் கரணங்கள் சொன்னார். பார்த்தல் என்னால் அறிதல், பார்த்தல்னா அர்த்தம் அறிதல். ஏன் பார்வையை வச்சாருன்னு கேட்டா, ஐந்து இந்திரியங்களிலே தலையாயது கண்ணுதான். அதான் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், செவிடா வாழறதுக்கு பயப்படல, மரக்கட்டையா வாழறதுக்கு பயப்படல, சுவை அறியாத நாக்கை கொண்டு வாழறதுக்கு பயப்படல, ஆனா கண் இல்லாம வாழறதுக்கு நம்முடைய நாயனார் பயந்திருக்கிறார். முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கணா முறையோ மறையோதி, மூணு கண்ணு உனக்கு இருக்குதே, என்னுடைய ரெண்டு கண்ணையும் பிடிங்கிட்டியே, ஒரு கண்ணியாவது வச்சிருக்க கூடாதா, இது முறையா, வேதங்களை ஒதுக்கொண்டே இருக்கிற உனக்கே ஒருத்தர் தர்மம் சொல்ல முடியுமா, சதா வேத பாலனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனா எது தர்மம்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. முக்கணா முறையோ மறையோதி, உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூரினும் உருவானே என்ற பாட்டை சொல்றார். அப்ப ஐந்து இந்திரியங்களிலே தலை சிறந்தவை ரெண்டு, கண்ணும் காதும். அதனாலதான் இருவரும் மூவரும் அப்படின்னு ரெண்டு பிரிச்சு சொல்றாங்க. ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலே பிரிச்சார். இருவர் என்பது கண்ணும் காதும், மூவர் என்பது ஏனைய மூன்று. அப்ப மூவரை விட அதிக தீங்கு இருவரால் ஏற்படும், அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும், அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும். அமெரிக்காக்காரனால நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னா நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும், அவனை நண்பனாக்கி கொள்ளணும். அவனை நண்பனாக்கி கொண்டால் அவனால் அதிக நன்மை. அப்ப அதிக தீங்கு யாரால் ஏற்படுவது, கண்ணாலும் காதாலும் ஏற்படுவது, அதிக நன்மை அவரால் ஏற்படும். சாமி தரிசனத்தை விட அதிக நன்மை கிடையாது. ஏன்னா ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன, பல வருஷம் படிச்சு தெரியாத ஞானத்தை நம்ம சங்கரராமலிங்கேஸ்வரர் வீதியில ரிஷபத்து மீது வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஒருவிப்பன, ஆதி அந்தமிதா அடிகள் வேடங்களே. கண்ணினால் பெறுகின்ற ஞானம் அதிகம், காதினால் பெறுகின்ற ஞானமும் அதிகம், திருமுறைகளை விளக்குறாங்க. நாமளா படிச்சு ஒன்று கிடக்க ஒன்றாக புரிந்து கொள்வோம். நன்ற உழைத்து படித்தவர்கள், குருமுக படித்தவர்கள் சொல்லும் பொழுது இத்தனை நாளா இதுக்கு வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் சரியா புரியுது. அஞ்சு நிமிஷத்துல 50 வருஷம் தேடினது கிடைச்சிடும், 5 நிமிஷத்துல கேள்வியினால் வருகின்ற ஞானம். அதனால தான் அந்த ரெண்டு பேரும் அப்பர் பிரமான் பிரிச்சார் மற்ற மூணு பேர்ட்டு இருந்து, அவங்க வேற இவங்க வேறன்னு. அப்படி காணும் கரணங்கள் என்றதுனால அறிகின்ற எல்லா கரணங்களும். அப்ப நடராஜ பெருமாளுடைய காட்சியினால் முக்தின்னு சொன்னா ஐம்புதன்களாலும் அவனை காண வேண்டும், கண்ணால் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்ல. அதனால்தான் பார்க்கின்ற கண்ணிலே ஏனவை அடங்க வேண்டும் என்று சொன்னார் சிக்கல பெருமான். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள, அதாவது காது கேட்க கூடாது, அப்ப காதின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும், அப்ப மூக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும், சுவைக்கின்ற நாக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும், தொடு உணர்ச்சி ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். நடராஜா தரிசனம் பண்ணும் போது ஒருத்தன் இடிச்சாலும் தெரியக்கூடாது, வீண் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. ஒருத்தன் நம்மளை திட்டுறான், மரம் மாதிரி நின்று இருக்கான், இவன் மட்டும் பார்த்தா போருமாங்கிறான், சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா காது கேட்கக்கூடாது, காதும் கண்ணுக்குள்ள அடங்கிடுச்சு. பக்கத்திலே ஒருத்தன் பக்கோடா தின்னு இருக்கான், அந்த வெங்காய வாசனை வரக்கூடாது மூக்குக்கு, இப்ப சிந்தனை கலையும். இப்ப ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள வேண்டும், அதான் காட்சி. அப்ப காணுதல் என்றால் பார்த்தல் அறிதல், அந்த காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் ஐந்து இந்திரியங்களினாலும் கடவுளையே அறிகின்றார்கள், அதான் சிவகரணங்களுடைய சிறப்பு. எந்த கரணங்களினாலே உலகத்தை அறிந்தோமோ அந்த கரணங்களினாலே கடவுளை மட்டுமே அறிகின்றோம். காணும் கரணங்கள் எல்லாம் என்பது முற்றுமை, அதுல எது கூட ஒண்ணு கூட பாக்கி இல்லாம எல்லாவற்றினாலும் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் அதனால் அறியப்படுவது பேரின்பமே என்று பாதுகாக்கின்ற அடியார்களுடைய பிறவியை பெருமான் ஒழித்து பெருந்துறையிலே பிரியாது குருநாதனாக எழுந்துள்ளிருக்கின்றான். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும். காணுதல்னா ஹி சீஸ் டு இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம், அப்படின்னு அர்த்தம் ஐ வில் சீ டு இட்னு சொல்றார் மேனேஜர், ஐ வில் கெட் இட் டன் அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். ஐ வில் சீ டு இட்னா அர்த்தம் ஐ வில் கெட் இட் டன். அப்ப பிறப்பகல காணுதல் அர்த்தம் அப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு பிறப்பு இருக்காது. ஆக்சிடென்ட் ஆல்சோ தவறி கூட அவர்கள் பிறக்க மாட்டார்கள், பெருமான் கேரண்டி. அவர்கள் பிறவாதவண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்வான். இந்த பிறவியிலே தங்களுடைய இந்திரியங்கள் அனைத்தினாலையும் இறைவனையே யார் உணர தலைப்பட்டார்களோ அவர்கள் மீண்டும் பிறவாத வண்ணம் பொறுப்பு சாமிக்கு இருக்கு, பிறவா வண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்கின்றான் அப்படின்னு சொன்னார். காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை, என்னைக்கோ பெருந்துறைக்கு வந்தார் ஆட்கொண்டார் என்பதில்ல, நமக்கெல்லாம் உத்தரவாதம் தரார். இன்றைக்கும் பெருந்துறையிலே போய் அந்த குருநாதனை தலை கூடலாம், அவன் அருளை நிரம்ப பெறலாம். பெருந்துறையில் என்றும் பிரியாரே அவன் என்ன பண்ணணும், வாயார பேசு, பேச ஆரம்பித்த நிறுத்த மாட்டார் இந்த ரமணன் ஐயா. அவரை போல இப்ப பார்த்தாலும் அவனையே பேசிட்டு இருக்கணும், பேசுறது போதும் நினைக்க கூடாது. திருப்பெருந்துறை பெருமானை பற்றி வாயார பேசுன்னு சொல்லியிருக்கு திருவாசகத்துல. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும் பிரியானை, அவன் அந்த சங்கல்பம் வச்சிருக்கிறார், என் அடியார்களை பிறக்க விடமாட்டேன் என்ற உறுதி கடவுள்கிட்ட இருக்கு, குருநாதன் இருக்கு. என்னுடைய சீடனை நான் மீண்டும் பிறக்க விட மாட்டேன். ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரு எங்கிட்ட கணக்கு படிச்சவன ஃபெயில் ஆக விட மாட்டேன்னு வச்சுக்கல, எங்கிட்ட படிச்சுட்டு ஃபெயில் ஆறதாவது விடமாட்டேன், பாஸ் பண்ணியே தீருவார். அதே போல கடவுள் திருப்பெருந்திரையில வந்து தரிசனம் பண்ணின உயிர்கள் என் திருவடியை பெற்றே தீரும், மீண்டும் இந்த பிறவியில சிக்காது, அதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன்னு சாமி சொல்றாரு. பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை. சரி சாமி எங்கேயாவது லீவ் நாள் எங்கேயாவது வெளியில போயிருப்பாரோ, 24x7 திருப்பெருந்திரையில பார்க்கலாம் அவரை, 24x7 அங்க இருக்கிற திருப்பெருந்திரையில இருக்கிற. பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு, அவனை பேசியது போதும் நினைக்காமல் வாயார பேசுகின்ற அந்த பெருமான், பேச பெரிதும் இனியா இனியேன் அப்புறம் பெருமான், பேசினால் இன்பம் தருகின்ற பெருமான் என்று நம பார்வதி பதையே மகாதேவா சித் சபேஷா சிவஜிதம்பரம் சித்.